உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, வாரம் ஒரு மரம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் சவுக்கு மரம் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வோமா? நேயர்களே, இந்த சவுக்கு மரம் வந்து இப்போ பெரிய அளவில் வந்து விரும்பி சாகுபடி செய்யப்பட்டுட்டு வருது. இதை எப்படி சாகுபடி பண்ணுறது, இதனுடைய பயன்கள் என்ன, இதை வளர்க்குறதுக்கு என்ன நமக்கு ஏதாவது அரசு உதவிகள் இருக்கா, இப்படி நிறைய விவரங்கள்லாம் நமக்கு சொல்கிறதுக்காக அருள்குமார் வந்திருக்காரு. வாங்க, அவரை சந்திச்சு கேட்போம். வணக்கம் அருள்குமார்.
வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. வாரம் ஒரு மரம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் பார்க்க போகின்ற மரம் பார்த்திங்கன்னா சவுக்கு. பொதுவான பெயர் தமிழில் வந்து நம்ம சவுக்குன்னு சொல்லுவோம். அதனுடைய தாவரவியல் பேர் பார்த்திங்கன்னா கேஷ்வேரினா ஈக்கோசெட்டிஃபோலியா அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா கேஷ்வேரினேசியே அப்படின்ற குடும்பத்தை சார்ந்தது இந்த சவுக்கு. இந்த சவுக்கு மரமானது இந்தியாவுக்கு எப்படி வந்ததுன்னா, சவுக்கினுடைய தாயகம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க மரவியல் ஆராய்ச்சியாளர். இந்தோனேஷியாவிலேருந்து தான் வந்து சவுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாங்க. அது வந்து ஒரு எக்ஸாக்டிவ் ஸ்பீசிஸ். இந்த சவுக்கு மரம் பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய கால மரப்பயிர் என்று சொல்லலாம். பொதுவாக இந்த சவுக்கு மரத்தினுடைய பயன்பாடுகள் நம்ம இன்னும் பார்ப்போம். பொதுவாக மரப்பயிரில் வந்து ரெண்டாவது பிரிக்கலாம். ஒன்று வந்து லெகுமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வேரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு முடிச்சிகள் இருக்கும், அதன் மூலிமா காட்டில் உள்ள நைட்ரஜன் அதாவது தலைச்சத்தை வந்து நிலத்தில் வந்து கிரகிச்சு நிலைநிறுத்தக்கூடிய சக்தி உண்டு. அது வந்து நம்ம லெகுமினஸ் ஸ்பீசிஸ். நான் லெகுமினஸ் ஸ்பீசிஸ்னு ஒன்று இருக்குங்க, அதில் வந்து சிறப்பான இது பெற்றது இந்த சவுக்கு மரம். இந்த சவுக்கு மரத்துக்கு வந்து ஃப்ராங்கியா அப்படின்ற ஒரு பூஞ்சை இருக்குங்க. அந்த பூஞ்சையானது வேரில் இருக்கிற அந்த ஃப்ராங்க் என்ற பூஞ்சையானது காட்டில் உள்ள வெண்ணில் உள்ள தலைச்சத்தை வந்து நல்ல கிரகித்து மண்ணுக்கு வந்து வளம் சேர்க்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சவுக்கு மரமானது கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரம் வரை உள்ள ஏரியாக்களில் வந்து மலைப்பகுதிகளில் வளரக்கூடிய தன்மை பெற்றுள்ளது. மண் பார்த்திங்கன்னா இந்த சவுக்கு மரமானது அனைத்து வகையான மண்களிலும் வளரக்கூடியது. குறிப்பாக மணற்பாங்கான ஏரியா, மணற்பாங்கான மண் பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்படுகிறது மற்றும் அதிகம் வளரும் தன்மை கொண்டுள்ளது. முதல்ல வந்து பூக்கும் காலங்கள் பற்றி தெரிஞ்சுக்கும். சவுக்கு மரமானது வருடத்திற்கு 2 முறை பூக்கும் தன்மை பெற்றுள்ளது. பூக்கும் தருணம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி டு ஏப்ரல் அந்த நேரத்தில் பூத்து நமக்கு வந்து ஜூன் மாதம் வந்து கனியை காயை கொடுக்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப செப்டம்பர் டு அக்டோபர் இது வந்து 2 பூக்கும் தருணம். செப்டம்பர் டு அக்டோபரில் பூத்து நமக்கு வந்து டிசம்பர் மாதம் கனியை தருது. இது வந்து கனின்னு சொல்கிறத விட கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய தீபகற்ப இந்தியாவில் வந்து எல்லாமே மரப்பயிர். நமக்கு பார்த்திங்கன்னா தேக்கில் வந்து கொட்டையாக இருக்கும், நமக்கு விதையாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோன் அப்படின்றது டெம்பரேட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா கோன் மாதிரி இருக்கும். அந்த கோனை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம காயை வச்சு விதையை வந்து சேகரிக்கணும். 1 கிலோ விதையில் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் விதைகள் இருக்கிறதா நம்ம அறிவியல் ஆராய்ச்சிகள், வனவியல் அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. இந்த சேகரித்த இந்த விதையானது நம்ம வந்து நல்லா காயை வச்சு நர்சரி தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துகிறோம். இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தும் என்ற நாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் × 1 மீட்டர் நீளத்துக்கு நம்ம வந்து முன்ன தேக்கு சந்தனம் போன்ற பயிர்களுக்கெல்லாம் வந்து ரைஸ்டு பெட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு தரைமட்டத்திலேருந்து 15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வந்து நம்ம பெட்டு போடுவோம். ஆனால் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்கன் பெட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தரையிலேருந்து 15 சென்டிமீட்டர் கீழே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மலைவேம்பு சந்தனம் தேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விதை வந்து கொஞ்சம் பெரியதாக இருக்கும், அதனால் அடிச்சுட்டு போகாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து 7.5 லட்சம் இருக்கிறதுனால ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், கடுகுவோட ரொம்ப இதாக இருக்கும், அதனால் அடிச்சுட்டு போயிடும் காற்றுல. அதனால தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நாற்றங்களை வந்து நல்லா சரி செஞ்சுட்டு நம்ம மணலோட கலந்து வந்து லைட்டாக அப்படியே தூவி விடணும். அந்த நாற்றங்கள் 10 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் அந்த நாற்றங்களில் மேலே தூவி விட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லேயராக நம்ம வந்து மணலை வந்து தூவி விடணும். மணலை தூவி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றணும், ரோஸ் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு வைக்கோல் புல்லை வந்து அதை மேலே மூடி விட்டுணும். நம்ம டெய்லியும் காலையிலையும் சாயங்காலமும் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். இந்த வைக்கோல் புல்லை வந்து ஒரு 3 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வைக்கோல் புல் எடுத்து தூரமாகப்பட்டுலாம். ஏன்னா வந்து ஈரப்பதத்தை வந்து தக்க வைத்து கொள்வதற்கு தான் இந்த வைக்கோலை நம்ம பயன்படுத்துகிறோம். சுமார் 7 நாட்களில் வந்து முளைப்பு வந்துடும். அந்த முளைப்பு வந்தது வந்து 30-லிருந்து 45 நாட்களுக்கு நர்சரியிலே இருக்கிற மாதிரி செய்யணும். அதற்கு பிறகு நன்றாக வளர்ந்ததுன்னா 45 நாளுக்கு பிறகு நம்ம பாலித்தீன் பேக்கில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கணும். அந்த பாலித்தீன் பேக்கில் வச்சு 6 வரைக்கும் இருக்கணும். நல்லா வளர்ந்து நம்ம நல்லா விதையை போட்டு நல்லா இருந்ததுன்னா 4 to 6 நம்ம டைரெக்டாக நம்ம நிலத்தில் நட்டுடலாம். நிலத்தில் நடவு செய்யக்குள்ளே பார்த்திங்கன்னா ஊடு பயிராகவும் இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கடலூர் மாவட்டத்தில், கடலூர் அதாவது குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் வந்து அதிகமாக ஊடு பயிராக பயிரது குறிப்பிடத்தக்கது. சவுக்கோட நிலக்கடலை கிரவுண்ட் நோட்டை வந்து ஊடு பயிராக பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய விவசாயிகள். 45 x 45 சென்டிமீட்டர் அந்த குழி அளவு, இல்லாத 60x60 குழியில் வந்து நம்ம மரப்பயிரை நடுறோம். 3 ஒரு முறை நம்ம வேளாண் பயிர்களை போல களை எடுக்கணும். நீர் பாய்ச்சணும். சொட்டு நீர் பாசன முறையும் வந்து நவீன காலமாக அதிகமாக பயன்படுத்திட்டு வருது. வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்ம தகுந்த உரம் கூட சிறிதளவு போட்டால் இன்னும் பயிருக்கு நல்லாயிருக்கும், அந்த மரப்பயிருக்கு நல்லாயிருக்கும். நடவு முறையில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புறதுன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு வனத்துறை மூலமாக TBGP அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குங்க. அது தமிழ்நாடு பயோ டைவர்சிட்டி அண்ட் க்ரீனிங் ப்ராஜெக்ட், தமிழ்நாடு பசுமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு வனத்துறையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வனவியல் விரிவாக்க மையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அந்த வனவியல் விரிவாக்க மையம் மூலமாக அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களுடைய குறிக்கோள் என்னென்னா TCPL ட்ரீ கல்டிவேஷன் இன் ப்ரைவேட் லேண்ட், அதாவது தனியார் நிலங்களில் மரம் வளர்ப்பு. இதன் மூலிமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தின் மூலிமா தனியார் நிலங்களை வந்து மர நடுறதை வந்து ஊக்குவிக்கிறாங்க. இந்த TBGP ப்ராஜெக்ட் மூலிமா இலவச மரக்கன்றுகளை கொடுக்குறாங்க. குறிப்பாக சவுக்கு வந்து கொடுக்குறாங்க. நிறைய விவசாயிகள் விரும்பி வாங்கிறதுனால இந்த வனவியல் விரிவாக்க மையம், அதாவது இந்த TBGP ப்ராஜெக்ட், TCPL இந்த ரெண்டு திட்டம் மூலிமா அந்த வனவியல் விரிவாக்க மையம் இதை வந்து செஞ்சுட்டு வராங்க. ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 4000 சீட்லிங் வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து இலவசமாக வந்து தமிழ்நாடு வனத்துறை மூலமாக கொடுக்கறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அதிகமாக எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆந்திரப்பிரதேசம், ஒடிசா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அதிகமாக கடலோர பகுதிகளில் பயிரிடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இதனுடைய பயன்பாடுகள் பார்க்கக்குள்ள இதனுடைய மிக முக்கிய பயன்கள் வந்து பல்ப் அண்ட் பேப்பர்வுட் இண்டஸ்ட்ரி, அதாவது காகித தொழில் நுட்பத்துக்கு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கிற TNPL தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் காகிதபுரத்தில் இருக்குங்க. அவங்களும் கூட விவசாயிகள் நடத்துகிற வந்து போட சொல்லி ஊக்குவிக்கிறாங்க. அவங்களும் மானியம் கொடுக்கறதா சொல்கிறாங்க மேடம். வந்து விவசாயிகள் வந்து TNPL மூலமாக போகிறதா இருந்தால் அவங்க போயிட்டு அந்த கரூரில் இருக்கிற TNPL மூலமாக அவங்க பண்ணிடலாம். அவங்களே வந்து தரமான விதைக்கன்றுகளை கொடுத்து அவங்களே நடவு செய்து அவங்களே மரத்தெல்லாம் வெட்டிட்டு போயிட்டு அதுக்கு உண்டான மதிப்பை ஒன்று கொடுத்துட்றாங்க. முக்கியமான பயன்கள் சொல்லக்குள்ள நம்ம சொன்னது காகிதத்துக்கு பயன்படுது. போல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுறதுக்கு, குறிப்பாக வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குடிசை வீடுகள் அதிகமாக இருக்குது. குடிசை வீடுகளுக்கு மூங்கில் அப்புறம் சவுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த போல்ஸுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஃபியூல் உட்டுன்னு சொல்லக்கூடிய எரிபொருளாக வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அதனுடைய தலைகள், அதனுடைய அந்த வேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பிரிக் கட்டிங் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பங்க. இந்த பிரிக் கட்டிங்கிற தொழில்நுட்பம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சரகுன்னு சொல்லுவோம் இல்லையா, வேஸ்ட்டாக இருக்கிற அந்த சரகு இலையெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஸ்டம்ப், நம்ம கிரிக்கெட் ஸ்டம்ப் மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. இதை வந்து விறகு வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் தான் சாணி தட்டி அந்த எரமட்டை அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அதுக்கு பதிலாக இப்போ இந்த நவீன தொழில்நுட்பத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷெல்டர் பெல்ட் அண்ட் விண்ட் பிரேக்ஸ்னு ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா, கடலோர மாவட்டங்களில் வந்து பயிரை வந்து பாதுகாக்கிறதுக்காக நிலத்தை சுற்றியும் மற்றும் ஆற்று ஓரங்களிலும் சுற்றியும் வந்து இந்த சவுக்கு மரத்தை பயிரிடுறாங்க. இதன் மூலிமா உள்ளே இருக்கிற அந்த வேளாண் பயிரை வந்து காக்க முடியும். எவ்வளோ காற்று அடித்தாலும் அதை தாங்கி வளைஞ்சு குடிக்கும் சக்தி வந்து இந்த சவுக்கு மரத்துக்கு இருக்கிறதுனால இதை வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. இப்போக்கி 1 பார்த்திங்கன்னா, இப்போ பல்ப்பு அண்டு பேப்பர் வுட்டுன்னு சொன்னிங்களா, அதில் வந்து 1 வந்து 3500 4000 எடுக்க எடுத்துக்கிறாங்க. நம்ம போல்ஸ் நல்லா கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கிற அந்த போல்ஸ் வீடு கட்டுறதுக்கு 5500 to 6000 வரைக்கும் 1 எடுத்துக்கிறாங்க.
அருள்குமார், ரொம்ப நல்ல விவரங்கள்லாம் சொன்னீங்க. இப்போ நாற்று நீங்கள் சொல்லும்போது அந்த ரேஸ்டு பெட்டுக்கு பதிலாக இது கொஞ்சம் பள்ளத்தில் வச்சு தான் இந்த விதைகள் சின்னதாக இருக்கிறதுனால உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க. விதைகள் மூலமாக தான் நாற்று உற்பத்தி செய்யப்படுதா, இல்லை வேறு முறைகள் இருக்குங்களா?
விதைகள் மூலிமா மட்டும் வந்து உற்பத்தி செய்யணும்னு சொல்ல முடியாதுங்க மேடம். இப்போ நவீன கால அறிவியல் தொழில்நுட்பத்தில் கட்டிங்ஸ் பண்ணுறாங்க மேடம். ஏதோ தாவரத்தினுடைய எந்த ஒரு பகுதியை எடுத்து கட்டிங் பண்ணி திசு வளர்ப்பு மூலிமா வந்து பண்ணிகிட்ருக்காங்கம்மா. அதுக்கு வந்து ஆய்வகம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் அதிநவீன தொழில்நுட்ப தேவைகள் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து விதை மூலமாக போகிறத வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அது பார்த்திங்கன்னா நம்ம மர இனப்பெருக்க நிறுவனம் அந்த கோயம்புத்தூரில் இருக்குது, அவங்க வந்து அதனுடைய தொழில்நுட்பம் அந்த கட்டிங் எடுத்து நம்ம மரப்பயிரில் பண்ணக்குள்ளே நம்ம நாற்றங்கள் பண்ணக்குள்ளே விதையை போட்டு அது அங்கேயே ஓப்பனில் இருந்துடும். திசைக்கல்ச்சியில் வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டைரெக்டாக நம்ம சன்லைட்டில் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாது, படிப்படியாக ஷேடு ட்ரை க்ரீன் ஹவுஸில் வச்சு பாலி ஹவுஸில் வச்சு படிப்படியாக குறைஞ்சி வச்சு தான் பண்ணணும். இது வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்த கடினம். மேடம்,
சவுக்கு வந்து கடலோர மாவட்டங்களில் நிறைய பயிர் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க, அப்போ அந்த மணல் சாரியான நிலங்களில் தான் வளருமா இல்லை மற்ற மண் வகைகள்லையும் இது வளருமா?
பொதுவாக வந்து மரம் பார்த்திங்கன்னா மரப்பயிர்னாலும் சரி வேளாண் பயிரும் நியூட்ரலான சாயில் நடுநிலைத்தன்மை உள்ள மணலில் நல்லா வரும். குறிப்பாக இந்த சவுக்கு பார்த்திங்கன்னா மணற்பாங்கான ஏரியாவில் வந்து வளரும் தன்மையை பெற்றுள்ளது. மேடம், நம்ம தமிழ்நாட்டில் உட்பகுதியில் மாவட்டங்களையும் நடலாம், தேவை வந்து அதிகரிப்பின் காரணமாக அதனுடைய காற்று தடுப்பானாக இருக்கிறதுனால வந்து வாழை நிலக்கடலை போன்ற பயிர்களுக்கு வந்து சுற்றி காற்று தடுப்பானாக அந்த மரப்பயிர் வந்து பயிரிடப்படுகிறது. நம்ம உள் மாவட்டங்களில் வந்து இது யாரும் அவ்வளோ பயிர் செய்ய விரும்பல.
சரிங்க, இப்போ இது வந்து நடவு பண்ணதுலேருந்து எவ்வளோ எத்தனை வருஷங்கள் கழித்து இதை வெட்டலாம்?
இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நவீன தொழில்நுட்பம் சொன்னீங்கன்னா உயிர் தொழில்நுட்ப திசு வளர்ப்பு மூலிமா உருவானதில் நீங்கள் 1.8 அதாவது 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே வெட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம் மற்றும் இங்கே வன இனப்பெருக்க நிறுவனம் கோயம்புத்தூர் லாலி ரோட்டில் அவங்களும் வந்து இந்த நவீன தொழில்நுட்பத்தின் 1 to 2 வருஷத்துலேயே வந்து வெட்டிடுறாங்க. மேடம், அதுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா நம்ம விதை மூலிமா வர்றதுக்குள்ளே கொஞ்சம் நாள் ஆகும், ஒரு 3 to 4 வருடங்கள் அதிகபட்சமாக ஒரு 5 வருடங்களுக்குள்ளே இது தேவை வந்து போல்ஸ் நல்லா தடிமனாக வேணும்னா கொஞ்சம் நாளைக்கு விட்டு வைக்கலாம் மேடம், ஒரு 4 to 5 வருடம். நமக்கு தேவை வந்து பல்ப் ஒன்று பேப்பர் விட்டுனா ஒரு 2 வருடத்துலேயே இப்போ வந்து நவீன தொழில்நுட்பமாக அதனுடைய ரொட்டேஷன் ஏஜை வந்து குறைச்சிட்டேன். அந்த காப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மரப்பயிரை வெட்டி விட்டோம்னா திரும்ப மருதாம்பு, இப்போ சவுக்கு மரமும் மருதாம்பு முறையும் நல்லா வளரும். குறிப்பாக யூக்கலிப்டஸ் அதாவது தைல மரமும் வந்து மருதாம்பு முறையில் நல்ல வளரும் தன்மையை கொண்டுள்ளது.
அப்புறம் நீங்கள் இந்த மற்ற பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது பிரிக்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் விவரங்கள் இதை பற்றி சொல்லுங்களேன்.
நான் வனக்கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் கல்லூரியில் நான் 2011 இது பண்ணேங்க, வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். அவங்க பிரிக்கெட்டிங்கிற அந்த ஒரு மிஷினை வந்து அப்போ தான் செட்டப் பண்ணாங்க. மேடம், நம்ம வனக்கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த சரகு சின்ன சின்ன ஃபியூல் லோடு அப்புறம் இலை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம நெல் அரைக்கிற மாதிரி ஒரு குடோனில் உள்ளே கொட்டணும்னா அதை வந்து ஹீட்டை அந்த கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த கிரிக்கெட் ஸ்டம்பு போல் வந்து வெளியிடும். இது வந்து ஒரு மாற்று எரிபொருளாக அது வந்து பயன்படுத்தலாம், ஏன்னா சாணி தட்டி எரிக்கக்குள்ளே அதனுடைய மீத்தேன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு அலர்ஜி. இது வந்து ஒரு மாற்று எரிபொருளாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பகால நடவடிக்கையை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. மேடம், வெளி உலகத்துக்கு இன்னும் வரவில்லை, வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும்.
சரி அருள்குமார், நிறைய சவுக்கு மரங்கள் பற்றி விவரங்கள் சொல்லியிருக்கீங்க, மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு மரத்தை பற்றி நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய விவரங்களுக்காக எங்கள் நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன விவரங்களுக்காக நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். அருள்குமார், வணக்கம்.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வாரம் ஒரு மரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேர்.
நேயர்களே, வாரம் ஒரு மரம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் சவுக்கு மரம் பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு மரம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள காத்திருப்போம். 107.4 MHz நமது நிகழ்ச்சிகளை கேளுங்கள் நேயர்களே. கேட்பதோடு நில்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் அல்லது DEE@TNAU.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியில்